பிரபாகரன் அவர்களே, புதிய பிரதமர் சந்திரிகா அவர்கள் தமிழர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தனது முக்கியமான பணிகளில் ஒன்றாக இருக்கும் என்றும், இது தொடர்பாக உங்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப் போவதாகவும் கூறியிருக்கிறார். பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான சுமூகமான சூழ்நிலை ஏற்பட்டு வருவதாக நீங்கள் கருதுகிறீர்களா?
நிபந்தனையற்ற முறையில் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு நாம் தயார். இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு சுமூகமான சூழ்நிலையில், ஒரு சமாதானமான சூழ்நிலையில் நடைபெறுவதையே நாம் விரும்புகிறோம். புதிய அரசாங்கம் பொருளாதார தடையை தளர்த்தியிருக்கிறது. இது ஒரு ஆக்கப்பூர்வமான நல்லெண்ண நடவடிக்கை. இதனை நாம் வரவேற்கிறோம். ஆயினும் பொருளாதார தடை முற்றாக நீக்கப்படவில்லை. சில அத்தியாவசிய பொருட்களுக்கான தடை இன்னமும் தொடர்கிறது. இது ஒரு புறம் இருக்க, மக்களின் போக்குவரத்திற்கான பாதைகளையும் அரசாங்கம் மூடி வைத்திருக்கிறது. இதனால் பொருளாதார நிலை சீராகப் போவதில்லை, மக்களின் துன்பச்சுமை குறையப் போவதில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழர் தாயகத்தில் ஒரு சமாதான சூழ்நிலை உருவாக்கப்படுவது அவசியம். போரை நிறுத்துவதற்கு தயாரென நாம் அறிவித்திருக்கிறோம். ஆனால் போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கு அரசு தயங்குவது போல தெரிகிறது. அரச படைகளின் அனர்த்தங்கள் தொடரவே செய்கின்றன. குறிப்பாக கடற்படையினரின் தாக்குதல்கள் தொடர்கின்றன. இது சமாதான சூழலுக்கு பங்கம் விளைவிப்பதாகவே அமையும். ஒட்டு மொத்தத்தில் பார்க்கும் பொழுது தமிழ் பகுதிகளில் இயல்பு நிலை இன்னமும் திரும்பவில்லை. நல்லெண்ண சூழ்நிலை தோன்றி வருகிறது. ஆனால் சமாதான சூழ்நிலையும் சகஜ நிலையும் இன்னும் ஏற்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே ஒரு சுமூகமான சூழ்நிலையை தோற்றுவிப்பதற்கு அரசுதான் உருப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்.
நிபந்தனைகளற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு தயார் என நீங்கள் முன்பு கூறி வந்தீர்கள். இப்போது பொருளாதார தடையை நீக்குங்கள், போர் நிறுத்தம் அறிவியுங்கள் என நிபந்தனைகள் விதிக்கிறீர்களே.
பேச்சுவார்த்தைகளுக்கு நிபந்தனைகள் எதையும் நாம் விதிக்கவில்லை. சமாதான பேச்சுக்கு சமாதான சூழ்நிலை அவசியம் என்பதையே நாம் சுட்டிக்காட்டுகிறோம். யுத்த நிறுத்தம் பிரகடனம் செய்யாத சூழ்நிலையில் போர் நடவடிக்கைகள் நிகழலாம் அல்லவா? சண்டையை ஒருபுறம் நிகழ்த்தி கொண்டு சமாதானம் பற்றி பேசுவதில் அர்த்தம் உண்டா? சமாதான பேச்சுக்கு போர் நிறுத்தம் அவசியம் என கூறுகிறோம். ஏனென்றால் பொருளாதார அழுத்தமும் போர் நெருக்கடியும் இருக்கும் வரை சுதந்திரமான முறையில் பரஸ்பர நல்லெண்ணத்துடன் பேச்சுக்களை நடத்துவது சிரமமாக இருக்கும். இதனை புதிய அரசு கருத்தில் கொள்ள வேண்டும். போர் நிறுத்தம் செய்வதற்கு அரசு இணங்குமானால் அதனை நல்லெண்ணத்தின் அறிகுறியாக, சமாதானத்தின் சமிகையாக நாம் கருதுவோம்.
அரசு ஒரு நல்லெண்ண சகியாக போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் போர் நிறுத்தம் என்று ஏற்பட்டால் புலிப்படையினர் தங்களை பலப்படுத்திக் கொள்வதற்காக இந்த போர் நிறுத்தத்தை பயன்படுத்துவார்கள் என்றதோர் கருத்து ராணுவ வட்டாரங்களில் நிலவுகிறது. இதற்கு உங்கள் பதில் என்ன?
ராணுவ வட்டாரங்களில் நிலவும் இந்த கருத்து முற்றிலும் தவறானது என்றே நான் சொல்வேன். ராணுவ ரீதியில் போர் நிறுத்தம் எமக்கு சாதகமானதல்ல. எதிரியின் ஆயுதங்களை பறிப்பதிலும் அழிப்பதிலும் தான் எமது வளர்ச்சியும் பலமும் தங்கியிருக்கிறது. போர் நடவடிக்கைகள் மூலமே இது சாத்தியமாகிறது. எனவே போர் நிறுத்தம் எம்மை பலப்படுத்தும் என கருதுவது தவறு. அப்படி இருந்தும் போர் நிறுத்தத்தை நாம் விரும்புவதன் காரணம் உண்மையான ஒரு சமாதான சூழ்நிலையை உருவாக்குவதற்காகவே அன்றி வேறொன்றிற்கும் அல்ல. அடுத்ததாக, போர் நிறுத்தம் செய்யப்படாத சூழ்நிலையில் திடீரென எதிர்பாராத வகையில் மோதல்கள் நிகழலாம், உயிர் சேதங்கள் ஏற்படலாம். இந்த நிகழ்வுகள் இடம்பெறும் பொழுது அவை சமாதான சூழலையும் பேச்சுக்களையும் பாதிக்கும் அல்லவா?
தமிழர்களுக்கு என்ன ஒரு தாயக பகுதி வேண்டும் என்பதை நீங்கள் வலியுறுத்தி வருகிறீர்கள். ஆனால் சந்திரிகா அவர்களோ இந்த தமிழர் தாயகம் என்ற கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும், வடக்கும் கிழக்கும் ஒருங்கிணைவது என்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். ஆனால் மாற்றி அமைக்கப்பட்ட எல்லைகளுடனான வடகிழக்கு என்ற திட்டத்தை முன்வைக்கப் போவதாகவும் கூறியிருக்கிறார். இது பற்றி உங்கள் நிலைப்பாடு என்ன?
தமிழருக்கு ஒரு தாயகம் வேண்டும் என்பதை நான் மட்டுமல்ல, தமிழினம் முழுவதுமே காலம் காலமாக வலியுறுத்தி வருகிறது. இது ஒரு வரலாற்று உண்மை. வடகிழக்கு மாகாணங்கள் அடங்கிய பிரதேசமானது தமிழ் பேசும் மக்களது, அதாவது தமிழ் முஸ்லீம் மக்களது தாயகம். இது எங்களது நிலைப்பாடு. பிரதமர் சந்திரிகா அவர்கள் இந்த பிரச்சினையில் எவ்வித நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார் என்பது எமக்கு தெரியாது. அவர் எவ்விதமான புதிய திட்டத்தை வகுத்திருக்கிறார் என்பதும் எமக்கு தெரியாது. எனவே அத்திட்டத்தை பரிசீலனை செய்வதற்கு முன்பாக எமது கருத்தை தெரிவிப்பது விவேகமானதல்ல. பேச்சுவார்த்தையின் போது இவ்விவகாரத்தில் அரசின் நிலைப்பாடு என்ன என்பது தெரிய வரும். அப்பொழுது எமது கருத்தையும் கூறலாம்.
உங்களுக்கும் அரசுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பட்சத்தில் ஏனைய தமிழ் குழுக்கள் இந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ள இணங்குவீர்களா?
இந்த தமிழ் குழுக்கள் தனித்தும் கூட்டாகவும் அரசுடன் பேச்சுக்களை நடத்தி வருகின்றன. அது பற்றி எமக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் தமிழ் மக்களின் உண்மையான பிரதிநிதிகள் யார்? தமிழ் மக்களின் உரிமைக்காக இரத்தம் சிந்தி போராடி வருபவர்கள் யார் என்பதை இந்த புதிய அரசாங்கம் உணர்ந்திருக்கும் என்றே நான் நம்புகிறேன். எனவே தமிழரின் உண்மையான பிரதிநிதிகளாகிய எம்முடன் அரசு நேரடியாக பேசுவதையே நாம் விரும்புகிறோம். அந்த பேச்சுக்கள் தான் பயனுள்ளதாக அர்த்தமுள்ளதாக அமையும்.
உங்களுக்கும் பிரேமதாஸ் அரசுக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தைகளை நீங்கள் பாதியில் முடித்துவிட்டீர்கள். எனவே அரசு உங்களை நம்பி ஏன் பேச்சுவார்த்தைகளில் மீண்டும் இறங்க வேண்டும்?
பிரேமதாச அரசுடன் நடைபெற்ற பேச்சுக்களை நாங்கள் முடித்துவிட்டோம் என கூறுவது தவறு. நாங்கள் பேச்சுக்களை இடையே முடிக்கவில்லை. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இந்த 2 ஆண்டுகால பேச்சுக்களின் போது தமிழ் மக்களின் அடிப்படையான பிரச்சினைகள் எதுவுமே விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. பிரேமதாச அரசு தமிழரின் தேசிய பிரச்சினை சம்பந்தமாக எவ்வித தீர்வு திட்டத்தையும் முன்வைக்கவில்லை. இதனால் பேச்சுக்கள் அர்த்தமில்லாமல் இழுபட்டு இறுதியில் செயலிழந்து போனது. இதுதான் உண்மையில் நடந்தது. நாங்கள் தான் நம்பிக்கை துரோகம் அழைத்து விட்டதாக கூறப்படுவதெல்லாம் வெறும் விஷம பிரச்சாரமே. எல்லா பேச்சுவார்த்தைகளின் போதும் நாம் எமது மக்களின் நலன்களையே முதன்மைப்படுத்தி வந்திருக்கிறோம். எமது மக்கள் சமாதானமாக கௌரவமாக உரிமைகள் பெற்று வாழ வேண்டும் என்பதையே வலியுறுத்தி வந்திருக்கிறோம். சிங்கள அரசுகள் எமது மக்களின் நியாயமான அடிப்படையான உரிமைகளை ஏற்று நீதி வழங்க மறுத்ததால் தான் பேச்சுக்கள் வெற்றியளிக்கவில்லை. காலம் காலமாக தமிழர்கள்தான் சிங்கள ஆட்சியாளர்களால் ஏமாற்றப்பட்டு வந்திருக்கிறார்கள். ஒப்பந்தங்களை முறித்து உடன்பாடுகளை உடைத்து சிங்கள அரசுகள்தான் தமிழர்களுக்கு நம்பிக்கை துரோகம் அளித்து வந்திருக்கிறது. இந்த வரலாற்று உண்மையை எவரும் மறுக்க முடியாது. தமிழர்களின் நியாயமான கோரிக்கைகளை ஏற்று அவர்களுக்கு நீதி வழங்க புதிய அரசாங்கம் உறுதி பூண்டிருந்தால் விடுதலை புலிகள் ஏமாற்றி விடுவார்கள் என அச்சம் கொள்ள தேவையில்லை.
யாழ்ப்பாணத்திற்கும் பெருநில பகுதிக்கும் இடையே போக்குவரத்து பாதைகள் திறக்கப்படுவதற்கு புலிப்படையினர் தடையாக இருக்கின்றனர் என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதற்கு உங்கள் பதில் என்ன?
இந்த குற்றச்சாட்டுகளில் உண்மை எதுவும் இல்லை. யாழ் குடா நாட்டிற்கும் வட மாநிலத்திற்கும் இடையே ஆனையரவு பூநகரி என்ற 2 தடைப்பாதைகள் உள்ளன. இந்த 2 பாதைகளையும் சிங்கள ராணுவம் மூடி வைத்திருக்கிறது. யாழ்ப்பாணத்தை முற்றுகையிடும் நோக்கில் இந்த பாதைகள் ஊடாக மக்கள் போக்குவரத்தை இராணுவம் தடுத்து வைத்திருக்கிறது. அதனால்தான் மக்கள் கிளாலி கடற்பாதை வழியாக பயணம் செய்து வருகிறார்கள். இந்த கடற்பயணத்தை தடுப்பதற்காக சிங்கள ஆயுதப்படைகள் நடத்திய படுகொலைகள் ஏராளம். கிளாலி கடற்பாதை வழியாக எமது மக்கள் பாதுகாப்பாக பயணம் செய்வதற்காக எமது கடற்புலி போராளிகள் அளப்பரிய தியாகங்களை செய்திருக்கிறார்கள். எத்தனையோ வீர சாதனைகளை படைத்திருக்கிறார்கள். இன்று கிளாலி கடற்பரப்பு எமது கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எமது போராளிகளின் பாதுகாப்புடன் மக்கள் இந்த பாதை வழியாக பயமின்றி பயணம் செய்து வருகிறார்கள். ஆனால் தடைப்பாதை ஒன்றை திறந்து எமது மக்களதும் வாகனங்களதும் போக்குவரத்தை இலகுபடுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமானால் நாம் அதை வரவேற்போம். இராணுவ சோதனைகள் கெடுபிடிகள் எதுவுமின்றி மக்கள் சுதந்திரமாக பயணம் செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும். இந்த வகையில் பூநகரியில் தரித்து நிற்கும் இராணுவத்தை வாபஸ் பெற்று சங்குப்பட்டி பாதையை அரசாங்கம் திறந்து விடுமானால் எமது மக்கள் அதனை பெரிதும் வரவேற்பார்கள் என்பது திண்ணம்.
அண்மையில் நடந்த பாராளுமன்றத்திற்கான தேர்தலில் நீங்கள் கலந்து கொண்டிருக்கலாமே, ஏன் போட்டியிடவில்லை?
தமிழரின் தேசிய பிரச்சினைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிட்ட வேண்டும். அதன் பின்னரே நாம் தேர்தலில் பங்கு கொள்வது பற்றி சிந்திக்கலாம். நீண்ட காலமாகவே பாராளுமன்ற அரசியலில் தமிழர்கள் பங்கு பெற்றி வந்திருக்கிறார்கள். ஆனால் பாராளுமன்ற அரசியல் தமிழர் பிரச்சினைக்கு தீர்வு காண தவறிவிட்டது. அது மட்டுமல்லாமல் பாராளுமன்றம் மூலமாகவே தமிழ் மக்களுக்கு விரோதமான பல ஒடுக்குமுறை சட்டங்கள் கொண்டுவரப்பட்டன. காலம் காலமாக ஸ்ரீலங்கா பாராளுமன்றம் பெரும்பான்மை சிங்கள மக்களின் நலன்களையும் அபிலாசைகளையுமே நிறைவு செய்து வந்திருக்கிறது. தமிழரின் நலன்களை நசுக்கி வந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழர்கள் மீண்டும் பாராளுமன்றம் செல்வதில் எவ்வித பயனும் ஏற்பட போவதாக நாம் கருதவில்லை. அதுவும் வடகிழக்கில் நியாயமற்ற முறையில் சட்டவிரோதமாக நிகழ்ந்த தேர்தலில் நாம் பங்கு கொள்ள விரும்பவில்லை.
நான் அண்மையில் புத்தளத்தில் உள்ள முஸ்லீம் அகதி முகாம்களுக்கு சென்றிருந்தேன். யாழ்ப்பாணத்திலிருந்து உங்களால் வெளியேற்றப்பட்ட முஸ்லீம்கள், நான் பேசிய அனைவருமே தாங்கள் யாழ்ப்பாண மக்களுடன் நேசமாகவும் பாசமாகவும் வாழ்ந்ததாகவும் கூறி வேதனைப்பட்டார்கள். தங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் என்ற உறுதி வழங்கப்பட்டால் யாழ்ப்பாணத்திற்கு திரும்பி வரவே தாங்கள் விரும்புவதாகவும் கூறினார்கள். சுமூகமான நிலைமை வந்தால் இந்த மக்களை அவர்களின் சொந்த ஊருக்கு, அதாவது யாழ்ப்பாணத்திற்கு வர அனுமதிப்பீர்களா?
யாழ்ப்பாணம் இந்த மக்களின் சொந்த மண். துரதிருஷ்டவசமாக சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் இந்த மக்கள் அகதிகளாக வேண்டிய நிலை எழுந்தது. இதையிட்டு நாம் வருந்துகிறோம். ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்பட்டால் இந்த மக்கள் யாழ்ப்பாணம் திரும்பி வருவதை நாம் அனுமதிப்போம். போர் சூழ்நிலை காரணமாக யாழ்ப்பாண குடா நாட்டில் மட்டும் 300,000 தமிழ் மக்கள் அகதிகளாக வாழ்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக தீவு பகுதி மற்றும் வலிகாமம் வடக்கில் இராணுவம் குடியிருப்பு நிலங்களை ஆக்கிரமித்துள்ளதால் இந்த மக்கள் குடிபெயர்ந்து அகதிகளாக மாறியுள்ளனர். இந்த தமிழ் அகதிகளில் ஒரு கணிசமான தொகையினர் முன்பு முஸ்லீம் மக்கள் வாழ்ந்த இடங்களில் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். சிங்கள இராணுவம் தான் ஆக்கிரமித்துக் கொண்ட குடியிருப்பு பகுதிகளிலிருந்து வெளியேறுமாயின் தமிழ் அகதிகள் தமது கிராமங்களுக்கு திரும்பிச் செல்ல வசதி ஏற்படும். அப்படியான ஒரு சுமூக சூழ்நிலை ஏற்பட்டால் அகதிகளாக உள்ள முஸ்லீம் மக்கள் யாழ்ப்பாணம் திரும்பி வர நாம் அனுமதிப்போம்.
பிரபாகரன் அவர்களே, நாடு எங்கிலும் வடக்கிலும் சரி, கிழக்கிலும் சரி, தெற்கிலும் சரி, இந்த போருக்கு முடிவு ஏற்பட வேண்டும், சமாதானம் ஏற்பட வேண்டும் என்ற சிந்தனை இப்போது மேலோங்கி நிற்கிறது. இப்படிப்பட்டது ஒரு சூழ்நிலையில் தெற்கில் வாழும் சிங்கள மக்களுக்கு, அரசியல்வாதிகளை விடுங்க, சாதாரண சிங்கள பெருங்குடி மக்களுக்கு நீங்கள் கூற விரும்புவது என்ன?
சாதாரண சிங்கள மக்கள் போரை விரும்பவில்லை, சமாதானத்தையே விரும்புகிறார்கள் என்பது நமக்கு நன்கு தெரியும். இந்த தேர்தல் முடிவுகளும் அதனையே நிரூபித்து காட்டுகின்றன. நாமும் சமாதானத்தையே விரும்புகிறோம். ஒரு நிரந்தரமான சமாதானம் ஏற்பட்டு மக்கள் அனைவரும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதையே விரும்புகிறோம். இன்று சமாதானத்திற்கு முட்டுக்கட்டையாக இருப்பது போர். எனவே போர் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். யார் இந்த போரை தமிழ் மக்கள் மீது திணித்தார்களோ அவர்களே இந்த போருக்கு முடிவு கட்ட முன்வர வேண்டும். போர் மூலம், இராணுவ அடக்குமுறை மூலம் தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது என்பதனை சிங்கள தேசம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்களின் நியாயமான அரசியல் அபிலாசைகளை நிறைவு செய்வதன் மூலமே இன்றைய இன நெருக்கடிக்கு தீர்வு காணலாம். சமாதான வழி மூலமே இதனை சாதிக்கலாம். இதனை சிங்கள இனவாத அரசியல்வாதிகளுக்கும் இராணுவவாதிகளுக்கும் சிங்கள மக்களே உணர்த்த வேண்டும். நாம் சிங்கள மக்களை நேசிக்கிறோம். நாம் சிங்கள மக்களுக்கு விரோதமானவர்கள் அல்ல. சிங்கள தமிழ் மக்களுக்கு மத்தியில் எழுந்த முரண்பாடுகளுக்கும் பகைமைக்கும் இனவாத சக்திகளே காரணம். இந்த இனவாத சக்திகளை சிங்கள மக்கள் இனம் கண்டு ஒதுக்கி தள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தீவில் நிரந்தரமான சமாதானம் ஏற்படும்.